பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 5 பதம் 29 ஐந்தாவது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நரஞ்சைவ நரோத்தமாம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோஜயம் உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வர சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரண அரவிந்த பக்திவதன் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய
முழு உணர்வில்
இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதியடைகிறான். மாயாசக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் பௌத்திக உலகில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச்சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலை சேர்ந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். வேதங்களில் ஸ்வேதாஸ்ர உபநிஷதம் 6வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். மாயின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜடசக்தியால் ஆளப்படுகின்றனர். எனவே ஜட இயற்கையின் எஜமானர் கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் இதுவே கிருஷ்ண உணர்வில் அறியப்படுவதாகும். பகவான் கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. பூர்ண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய இயலும். கர்மயோகம் என்றால் கர்மயோகம் என்ற பெயரில் பொதுவாக அறியப்படும் இந்த 5வது அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்ற முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்திலிருந்து வேறுபட்டதல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதைகளாகும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலையாகும். கடவுளின் மிகச்சிறிய அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டனாவான். ஆத்மா மாயையை ஆட்சி செய்ய விரும்பும் போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கின்றான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ள வரை அதன் தேவைகளுக்காக செயலாற்றுதல் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருக்கும் பொழுது கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை இது எழுச்சி பெற செய்கின்றது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறியுள்ளானோ அந்த அளவிற்கு அவன் ஜடத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டுள்ளான். கடவுள் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள். அக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கும் கோபம் ஆசை ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கும் உதவியாக அமைகின்றன. மேற்கூறிய எழுச்சிகளை அடக்கி கிருஷ்ண உணர்வில் நிலையாக நிற்பவன் உண்மையில் பிரம்ம நிர்வாண என்ற திவ்யமான நிலையில் உள்ளான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையும் பயிற்சி செய்யப்படுகின்றது. ஏனெனில் யோக முறையின் இறுதி நோக்கம் பக்தியினால் எளிமையாக அடையப்படுகின்றது. அஷ்டாங்க யோக முறையில் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி எனும் படிப்படியான வழியில் முன்னேற்றம் அடையப்படுகிறது. ஆனால் பக்தி தொண்டின் பக்குவத்துடன் ஒப்பிடும்போது இவை ஒரு முன்னுரை போன்றவையே. பக்தி தொண்டு மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னதமான பக்குவமான நிலையாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் என்னும் 5வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஓம் தத் சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீம் சபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ருஜாதம் ச சககன அழகுநாத்தாம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககன லலிதா ஸ்ரீவிஷகம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதாயிருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு புதுசாக யாராவது வந்திருக்காங்க முதல் தடவையாக இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா தேவியோடைய சந்நிதியில் பூரி ஒரிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப விசேஷமானது. அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெகநாதராக எழுந்தருளியிருக்கார். அதே ஜெகநாதர் இங்கே நம்ம இஸ்கான் கோயிலில் பெரம்பலூரில் நமக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்கார். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவான் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அவங்க இல்லத்தில் உள்ள எல்லாரும் பகவான் மேலே அன்பை வளர்த்துக்கணும். மேலும் நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றாடணுங்கிறதுக்காக, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக நம்ம எல்லாரும் கூடி ஒருக்கா சேர்ந்து பகவான்கிட்ட பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கடந்த சில வாரங்களாக நம்ம 5வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை கலந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் 5வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். 5வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் முடிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். சில பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவர் பகவத்கீதைக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்கார். இந்த 5வது அத்தியாயத்துக்கு கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கார். கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். இங்க எவ்வளவு பேர் எப்பவுமே அமைதியா இருக்கணும்னு விரும்புறீங்க? சண்டை இருக்கக்கூடாது, எல்லாருமே விரும்புறோம் இல்லையா? வெரி குட். நம்ம எல்லாருமே வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது, தொந்தரவுகள் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறது முயற்சிக்கிறோம். அதுக்கு என்ன வழி, எந்த மாதிரி வாழ்ந்தா, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும், எப்போவுமே வந்து துன்பங்களுக்கு மத்தியில் கூட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த ஒரு துன்பமும் நம்மளை பாதிக்காது போல நம்ம மனது பக்குவமாக இருக்க முடியும், அதுக்கான வழி என்னது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம வந்து இந்த அமைதியான வாழ்க்கையை வந்து சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தெரிந்த வழிகளில் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுறோம். இப்போ உலகத்தில் நம்ம இப்போ நீங்கள் நான் கேட்ட மாதிரி எல்லாருமே அமைதியாக இருக்க விரும்புகிறீங்களா? எல்லாருமே கை தூக்கிட்டோம் இல்லையா? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்க? எவ்வளோ பேர் எப்பவுமே அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? எவ்வளோ பேர் பிரச்சனை வேண்டாம் துன்பம் வேண்டாம் அப்படின்னு விரும்புகிறோம்னா எல்லாருமே அதைத்தானே விரும்புவாங்க. யாராவது எனக்கு பிரச்சனை வரணும், துன்பம் வரணும், நான் அமைதியாகவே இருக்கக்கூடாது, எனக்கு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி யாருமே விரும்ப மாட்டேன். நம்ம யாருமே அதெல்லாம் விரும்ப மாட்டோம். ஆனாலும் நம்ம விரும்பலைனாலும் நமக்கு துன்பங்கள்லாம் வருது. நம்ம விரும்புகிறோம், சந்தோஷம் வருது. சந்தோஷம் வந்தால் நம்ம அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் வருது, நல்லது நடக்குது, அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். எப்படி நம்ம எதிர்பார்க்காதப்ப கூட நமக்கு சந்தோஷம் வருதோ அதே போல் நமக்கு துன்பமும் வருது. இதை வந்து நாரத முனிவர் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கார். தசைவ ஹேதோ பிரஜதெய்வ கோபிதோ நலப்பியதே எத் பிரமதாம் உபரியதா தலப்பியதே எத் துக்கவத் அந்நத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. நலப்பியதே தசைவ ஹேதோ பிரஜதெய்வ கோபிதோ நலப்பியதே எத் பிரமதாம் உபரியதா தலப்பியதே எத் பிரம எத் சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. நாரத முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் எப்படி துன்ப இன்பத்தை விரும்பலைனா கூட வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், இன்பத்தை சந்தோஷத்தை உண்மையில் நம்ம எல்லாம் விரும்புகிறோம், நமக்கு வருபோது சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், அதே போல் துன்பமும் வரும். ஏன்னா இந்த உலகம் அப்பேற்பட்ட இடம், நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து அப்பேற்பட்ட இடம். இதை வந்து பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த உலகத்தை துக்காலயம் அசாஸ்வதம், துக்கா அப்படின்னா துன்பம் துக்கங்கள் நிறைந்தது, துக்க ஆலயம்னா இடம், நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து துக்க ஆலயம். அசாஸ்வதம் அப்படின்னு நிலையில்லாத ஒரு இடம், நம்ம இருக்கக்கூடிய இடமானது நிலையில்லாதது துன்பங்கள் நிறைந்தது. இன்னொரு இடத்துலையும் பகவான் சொல்றாரு, அனித்யம் அசுகம் லோகம். நித்தியம் அப்படின்னா நிரந்தரமானது, அனித்யம்னா நிரந்தரம் இல்லாதது, சுகம்னா சந்தோஷம் தரக்கூடியது, அசுகம்னா சந்தோஷம் தராது. அப்ப இந்த உலகமானது நித்தியம் இல்லாதது, சந்தோஷம் தராதது. எந்த உலகம்? நம்ம இருக்கக்கூடிய உலகம் இல்லையா. நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற மாதிரி குறுக்க மாதிரி இருக்கு. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்லிட்டார் பகவத்கீதையில். இங்கே இந்த இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்தது, எப்பவுமே சந்தோஷமே எப்பவுமே இருக்காது, அப்புறம் நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது அப்படின்னு ரொம்ப அழகாக பகவான் சொல்லிட்டார் பகவத்கீதையில். பிரச்சனை என்னன்னா நமக்கு தெரியல, எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னு சொல்றோம், இருக்கதோ எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியலையோ அப்ப நம்ம அறியாமையில் இருக்கோம்னு அர்த்தம். அப்படி நம்ம எல்லாரும் அறியாமையில் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த இடத்துல எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நிலையில்லாத ஒரு உலகத்தில், நிலையில்லாத ஒரு இடத்துல, நிலையில்லாத இந்த உடலையும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நினைக்கிறோம், நிலையா இருக்கணும்னு முயற்சி பண்றோம். அது புத்திசாலித்தனமா? நிலையில்லாத ஒரு இடத்துல, நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துல, நிரந்தரம் இல்லாத ஒரு உடல் நம்ம எடுத்திருக்கோம். இந்த உடல் நிரந்தரமானது தானா? இல்லை. நம்மளே பார்க்குறோம், குழந்தையா இருந்தோம், இளமையா வந்தோம், முதுமையாகுது, இறந்து போறோம். அப்போ இந்த உடலும் நிரந்தரம் இல்லாதது, இந்த உலகமும் நிரந்தரம் இல்லாதது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் எப்படியாவது நான் என்னுடைய வாழ்க்கையை தக்க வைச்சுக்கொள்ளணும், சந்தோஷத்தை எப்போவுமே நான் சந்தோஷமாக இருக்க முயற்சிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அதுதான் வந்து நம்முடைய நிலையை தக்க வைத்துக்கொள்ள போராடுறதுன்னு அர்த்தம். நிலையை தக்க வைத்துக்கொள்ள போராடு. நம்ம ஒவ்வொருத்தரும் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக அந்த சந்தோஷங்கிறது என்னன்னு தெரியாமல் அந்த சந்தோஷத்துக்காக பல பல விஷயங்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இது மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்படி இந்த உலகத்தில் நிறைய வசதிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். சரி, வீட்டில் போனால் சண்டை வருது, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, வீட்டில் போனால் சண்டை வருது, அலுவலகத்தில் போனால் அங்கே வந்து எஜமானன் கூட சண்டை போட வேண்டியிருக்கு, இந்த மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலில் போனால் அங்கே டீச்சர் மிரட்டுறாங்க, இப்படி எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு வந்து சுமூகமான நிலை சூழ்நிலை கிடையாது. அப்போ அதையெல்லாம் மறக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை, புலன்ப விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு, ஏன்னா இந்த புலன்களுக்கு கஷ்டம் வரும், மனதில் கஷ்டம் ஏற்படும் போது புலன்கள் எல்லாம் வலிக்குது. அப்போ இந்த புலன்களையும் மனதையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம பல பல வசதிகளை செய்து வச்சுக்கிட்டோம். அது மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? குறிப்பாக ஆண்களாக இருந்தால் குடிக்கிறாங்க, இப்போ பெண்கள் கூட குடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க. ஆண்களும் பெண்களும் மது அருந்தி அந்த மது அருந்தின போதையில் என்னுடைய கஷ்டத்தையெல்லாம் நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளவு நேரம்? குறிப்பிட்ட நேரம் தான். அந்த போதை இருக்கிற வரைக்கும் அவன் வந்து பேரளவு அந்த கஷ்டத்தில் விடுபட்டது போல் அவன் கற்பனை செய்துக்கிறான். அவன் தூக்கத்தில் கனவு காண்ற மாதிரி தூங்கி எழுந்ததும் அது கனவு கிடையாது, நிஜம் இல்லை, அது கனவு தான் இல்லையா. தூக்கத்தில் வந்து என்ன ஒரு புலி துரத்துற மாதிரியோ, சிங்கம் துரத்துற மாதிரி, ஒரு பாம்பு வந்து கொத்துற மாதிரி நான் கனவு காண்றேன். அலறி அடித்து எந்திரிச்சு பார்த்தா என்னை சுற்றி சிங்கமும் இல்லை, புளியும் இல்லை, பாம்பும் இல்லை. அது ஒரு கற்பனை தான், கனவு தான். அதே போல் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து மது அருந்துறதுனாலயோ இல்லை திரைப்படங்களை பார்க்கறதுனாலயோ இல்லை ஊர் விஷயங்களை பேசிக்கிறதுனால நகைச்சுவை பேசிக்கிறதுனால கஷ்டத்தை எல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து கொஞ்ச நேரம் தான், அதுக்கு நிரந்தரமான தீர்வு கிடையாது. எந்த ஒரு இந்த உலகத்தில் நம்ம செய்திருக்கிற எந்த ஒரு வெளித்தோற்றமான உடலை திருப்திப்படுத்துறதுக்காக செய்து கொண்டிருக்கிற ஏற்பாடுகள் எல்லாமே தற்காலிகமானதும், அது கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடியது தான், அது நிரந்தரமான சந்தோஷம் தரக்கூடியது கிடையாது. அதனால தான் நமக்கு அதில் விரக்தி ஏற்பட்டுருது. சினிமா பார்க்கறதாகட்டும் இல்லை தொலைக்காட்சி பார்க்கறதாகட்டும், திரைப்படத்துக்கு போகிறாங்க, அப்புறம் நிறைய கேலிக்கு விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்க, இந்த மாதிரி நிறைய, அதுவும் வெளிநாடுகளில் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ நம்மளும் அதுதானே பண்ணுறோம், வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளும் பண்ணுறோம். உண்மையில் நமக்கு சாஸ்திரமெல்லாம் இருக்குது, ஆனால் நமக்கு படிக்காததுனால தெரியாததுனால நம்ம அறியாமையினால நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓ இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் சந்தோஷமாயிடுவேன் நம்ம நினச்சிக்கிறோம். கொஞ்சம் நேரம் நண்பர்கள் கூட கேள்வி பேசுறதுனால இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாம், இப்படி ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசி எப்படியா என்னுடைய கவலையை நான் மறந்துடலாம்னு நினைக்கிறோம். இல்லை இதெல்லாம் பேசுனா எனக்கு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாமே வந்து கால விரயம். ஒரு 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 சதமானம் கூட நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் தராது. ஏன் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம்னா, நம்ம வந்து நம்ம எல்லோருமே நாம அனுபவிப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் வந்து அனுபவிக்கணும், எனக்கு சந்தோஷம் இருக்கணும், எல்லாத்திலையும் நான் எஜமானனாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுயநலத்தோட தன்னை பிரதிநிதித்து தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோன்னா, ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சரி பண்ணி சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, தோல்வி தான் ஏற்படுது. அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம், உண்மையான அனுபவிப்பாளர் நம்ம கிடையாது. யார் ஒருத்தர் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ, இந்த உலகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாருமே நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்பணும்னா, முதல் பகவான் தான் உண்மையான அனுபவிப்பாளர்னு ஏற்றுக்கணும். அதுதான் முதல் வரி, போக்தாராம், போக்தான அனுபவிப்பாளர், போக்தானா அனுபவிப்பாளர், பகவான் தான் உண்மையான அனுபவிப்பாளர், நம்ம எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஒரே வார்த்தை தான் வித்தியாசம், அவர் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. இதை அப்படியே நம்ம உள்டாக்கிட்டோம், நம்ம அனுபவிக்கணும்னு வச்சு அங்கதான் பிரச்சனை. நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வருது, சண்டை வருது, அவனுக்கு ஏன் பண்ணணும், நான் பண்ணணும், நான் அதை என்ஜாய் அனுபவிக்கணும், அவர் மட்டும் ஏன் அனுபவிக்கணும். ஆனா பகவான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நம்ம அவருக்கு அனுபவிப்பாளனா அவருக்கு உதவி செய்யறதுக்கு அனுபவிக்கப்பட வேண்டியவங்களா இருக்கணும்னு எல்லாரும் சேர்ந்துட்டோம்னா அங்க சந்தோஷம், அங்க போட்டி பொறாமை எல்லாம் இருக்கார். எல்லாருமே ஒன்று சேர்ந்து பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சோம். இப்ப இங்க என்ன பண்றோம் நம்ம எல்லாம், இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பாடணும் இல்லையா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப எப்படி இருந்தது, இங்க வந்து கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய பொய் அகங்காரம் நான்கிற அகங்காரத்தை விட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான மனதோட பகவானை துதித்து எல்லாரும் பாடணும். நம்ம உள் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசைகள்லாம் இருக்கலாம், எனக்கு வந்து இங்க ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல போயிட்டா எனக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சிடும், அதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட கோரிக்கைகள், பகவானுக்கு நமக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட கோரிக்கை. ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடும்போது அங்க அகங்காரம் கிடையாது, நான் தான் பாடினேன் என்னாலதான் அந்த இது நடந்தது அப்படி இல்லை, எல்லாருமே ஒன்று சேர்ந்து. அப்ப நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பகவானை அனுபவிப்பாளராக ஏத்துக்கிட்டோம், அதனாலதான் நம்ம இந்த கொஞ்ச நேரமா இங்க சந்தோஷமா இருக்கிறோம். வீட்டுக்கு போன அதில் போயிடும். இங்க வந்து கொஞ்ச நேரத்துல நமக்கு ஏன் சந்தோஷம் கிடைக்குதுன்னா, இங்க வந்து பகவான் தான் அனுபவிப்பாளர், நம்ம கிடையாது. அதைத்தான் பிரபுபாதர் சொல்லி கொடுத்தாரு, அதைத்தான் கிருஷ்ணரும் சொல்றாரு பகவத்கீதையில. அப்போ பகவானை அனுபவிப்பாளராக ஏற்றுக்கணும் முதல், அதுதான் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நான் அனுபவிப்பாளன் கிடையாது, பகவான் தான் அனுபவிப்பாளன்னு முதல்ல ஏற்றுக்கணும். போக்தாராம் யக்கதபசாம், எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிக்கவர் அவர் தான். சில சமயங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் யாகம் பண்ணுவாங்க, தவம் செய்வாங்க, அதனுடைய பலனை நானே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அது கூட ஒரு வகையில் சுயநலம் தான். விரதம் இருந்துட்டு அந்த விரதத்தோட பலனை நான் அனுபவிக்கணும், தவம் செய்துட்டு அந்த தவத்தோடைய பலனை நான் அனுபவிக்கணும், யஜ்யங்கள் தான தர்மங்கள்லாம் செய்து அதோடைய பலனை நான் அனுபவிக்கணும்னு நினைத்தா அதுவும் ஒரு வகையில் சுயநலம் தான். ஆனால் அது எனக்காக நான் செய்யலை, நான் செய்த தபங்களும் விரதங்களும் பகவானை திருப்தி செய்கிறதுக்காக. அதுதான் முதல் தரமான பக்தி. நம்ம செய்யக்கூடிய தபங்களும் விரதங்களும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக இல்லை, அது பகவான் அனுபவிக்கிறதுக்காக. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக. போக்தாராம் யஜ்யதபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் தான். அதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம தான் கட்டுப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிறோம், அது ரெண்டாவது பிரச்சனை. நம்ம பண்ணுற முதல், நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்னென்னா, நான் அனுபவிப்பாளன்னு நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாம். அங்கேயே முதல் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, நான் தான் என்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன், நான் தான் என்னுடைய உற்றார் உறவினர்களை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன், நான் தான் என்னுடைய சமுதாயத்தை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறது ரெண்டாவது முட்டாள்தனம். நாம கட்டுப்படுத்தவங்க கிடையாது, எல்லா பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான். அதை நம்ம ஏற்றுக்கணும். இதுக்கு பேர் தான் சரணாகதி. முதல்ல பகவானே நம்ம சரணடையணும். பகவானே நீங்கள் தான் அனுபவிப்பாளர், நீங்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். போக்தாராம் யஜ்யதபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா தேவர்களுக்கும் உலகங்களுக்கு மட்டுமில்லை, நம்ம இருக்கக்கூடியது ஒரு உலகம், இந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது, மேலுலகங்கள் கீழுலகங்கள், பூர் புவஸ்வாகா, பூர்லோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் மகரலோகம் தபோலோகம் ஜனலோகம் சத்தியலோகம், இந்த மாதிரி மேல்நிலை கிரகங்கள்லாம் இருக்குது. அங்கே நிறைய உயிர் வாழ்கள்லாம் இருக்காங்க, யோகிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், பிராமணர்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துலையும் இங்கே எப்படி மனிதர்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வேறு வேறு கிரகத்தில் வேறு வேறு மனிதர்கள்லாம் உயிர் வாழிகள்லாம் இருக்காங்க, தேவர்கள். அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துவரும் பகவான் தான். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா தேவாதி தேவர்களுக்கும் பகவான் தான் பிரதானம், அவற்றிருந்தால் எல்லாமே உற்பத்தி ஆகும். அதைத்தான் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மா புதாபாவ சமன்விதா. அகம் அப்படின்னா கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அகம் சர்வஸ்ய பிரபவோ, நான் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். எங்கிட்டிருந்தால் எல்லாமே தொடங்குது, அது ஆத்மீக லோகமானாலும் சரி பௌத்திக லோகமானாலும் சரி. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதிமத்வா பஜதே மாம். இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் பகவான் தான் எஜமானன், எல்லாமே அவர்கிட்டிருந்துதா தொடங்குதுன்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலின்னு சொல்றாங்க. பகவான் தான் எல்லாத்துக்கும் பிரதானம்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப புத்திசாலி. எம்ஏ பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா புத்திசாலி கிடையாது. நம்ம எம்ஏ பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், கலெக்டர் கலெக்டருக்கெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு தான் அவங்க புத்திசாலி கிடையாது. சாஸ்திரப்படி, சாஸ்திரப்படி யாருன்னா, யார் புத்திசாலினா, பகவானை சரணடைந்து அவர்தான் எல்லாத்துக்கும் கர்த்தான்னு எடுத்துன்றவங்க அவன் தான் ரொம்ப புத்திசாலி. அவனை ஒப்பிடும்போது மற்றவர்கள்லாம் அறிவியலுக்கு தான், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய படி படிச்சிருந்தார், நிறைய படிச்சுட்டு பகவானை ஏற்றுக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் உதவாது. மரணம் சம்பவிக்கும் போது நான் ஐபிஎஸ் நல்லா சொன்னேன், யமராஜ் விட மாட்டார். யமராஜ் வந்து தர்மத்துக்கு தேவதை, தர்மராஜர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த மரணம் வந்து இந்த உடலை விட்டு ஆத்மா போகுது இல்லையா, அப்போ போய் இந்த யமராஜ் நீங்களாம் சொல்ல முடியாது, நான் வந்து அன்றைக்கி வந்து ஐபிஎஸ் முடிச்சு நான் கலெக்டராக இருந்தேங்க அப்படின்லாம் சொன்னேன், யமராஜ் அதெல்லாம் கேட்க மாட்டார். நீ என்னைக்கா வாழ்நில ஹரி முன்னாடி நமஸ்காரம் பண்ணியிருக்கியா, பகவான் பண்ணி நமஸ்காரம் பண்ணியிருக்கியா, என்னைக்கா உன் வாழ்க்கையில் ஒரு தடையாவது ஹரிநாமத்தை சொல்லியிருப்பியா, உனக்கு எதுக்கு மனுஷ வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு கேட்பார். யமராஜ் முன்னாடி போயிட்டு அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார், இவனுக்கு மனுஷ வாழ்க்கை கொடுத்து இவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பகவான் மாடி தலி வணங்கினதில்லை, பகவானை சரணடைந்ததில்லை, பகவானை நாமத்தை உச்சரித்ததில்லை, என்ன பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு கேட்பார். இவனை பிடிச்சி கும்பி பாகத்தில் போடுங்க, அங்கே மாதிரி நிறைய நரகலோகெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பகவான் தான் எல்லாருக்கும் எஜமான், எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுடைய உற்ற நண்பனும் அவர் தான். அவரை விட மிகச்சிறந்த நண்பன் வேற யாரும் இருக்க முடியாது. இப்ப இருக்கிற உலகத்துல வந்து உறவுகள் நட்புகள்லாம் வந்து எதன் அடிப்படையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் ஒன்றும் அதை பெரிய பெருசாக விளக்க வேண்டாம். இந்த காலத்தில் நட்புங்கிறதும் உறவுங்கிறதும் எதன் அடிப்படையில் இருக்கு? பணம். காசு இருந்தால் சொந்தக்காரங்க வருவாங்க, இல்லாட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது வந்து நம்மக்கிட்ட பணம் கேட்டுருவானும்னு நினைப்பாங்க. நண்பனும் அப்படித்தான். ஏதோ ஒரு சில உண்மையான நண்பர்கள்லாம் இருக்கலாம், அது கூட தற்காலிகமானதான், இந்த உடலோடு சம்பந்தப்பட்டது தான். ஒரு வகையில் எப்போவுமே இந்த உலகத்தில் வந்து நட்பானாலும் சரி உறவுகளானாலும் சரி உடலோடு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது, ஆத்மாவரோடு சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஆத்மாங்கிறத மறந்துட்டோம், அது இன்னொரு பிரச்சனை. நம்ம வந்து ஆத்மாங்கிறத மறந்து நம்ம நம்மளை உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டதுனால இவங்க எனக்கு தான் இவங்க என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பருங்க, இவங்க என்னுடைய எனக்கு எல்லா பிரச்சனை வந்தாலும் ஒரு உதவி செய்திருவார், மரணம் வரட்டு கூட வராருன்னு பார்ப்போம். இறந்து போகும்போது நம்முடைய நெருங்கிய நண்பன் நானும் கூட வர ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலான்னு சொல்லுவாங்களா? அவருடைய இது முடிஞ்சிச்சுங்க, அவர் போயிட்டாருங்க இல்லையா. அப்போ பகவான் மட்டும்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் முற்ற நண்பன். சுகிருதம் சர்வபூதானாம், மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை. நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம மட்டும்தான் ஆத்மா நினைச்சுக்கிறோம், அது இன்னொரு பிரச்சனை. ஆத்மாங்கிறது ஓரொரு ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கு, எறும்பிலிருந்து பிரம்மதேவர் வரைக்கும் ஆடு மாடு கோழி மனுஷங்க மிருகங்கள் எல்லாத்துலேயுமே ஆத்மா இருக்கு, இவங்க எல்லாம் உயிர்வாழிகள். அப்போ பகவான் என்ன சொல்றாரு, மனுஷங்களுக்கு மட்டும் நான் நண்பன் கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பன். பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ராமநவமி உற்சவம் கொண்டாடணும் இல்லையா, தொடர்ந்து 4 நாட்கள் நம்ம வந்து ராமாயணத்தினுடைய கதைகளையும் ராமருடைய காருண்யம் அவருடைய கருணை அவருடைய பராக்கிரமமான செயல்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். ராமர் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய் ரொம்ப தயாளு ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் யாரு கூட எல்லாம் நட்பு வச்சுக்கிட்டாரு? ராமர் வந்து சக்கரவர்த்தி திலகன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி, ரகுகுல திலகன், ராஜீவன், ராஜீவ லோச்சனன். சாதாரணமான ஆள் கிடையாது ராமர், ரகுவம்சத்துக்கே புகழ் சேர்க்கறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றியவர் ஸ்ரீராமர். அந்த ராமச்சந்திர பகவான் யார் கூட எல்லாம் நட்பு வச்சிருந்தார்? குகன். குகன் ஒரு நீச்ச குலத்தில் பிறந்தவன், ஒரு வேத குலத்தில் பிறந்தவன். அவனை கண்டு ராமர் சொன்னாரு, குகா இன்றோடு நாம் ஐவரானோம், எங்க அப்பாவுக்கு 4 பசங்க நீ 5வது பையன் சொன்னார் குகனை பார்த்து. இந்த காலத்திலும் ஜாதி பத்திலாம் பேசுவாங்க, மேடையிலாம் பேசுவாங்க, உண்மையில் அதெல்லாமே பௌத்திகமானது தான். சாஸ்திர முறைப்படி வேத முறைப்படி ஒருத்தன் செய்கிற தொழிலுக்கு ஏற்றாற் போலையும் அவனுடைய குணத்துக்கு ஏற்றாற் போலையும் பிரிச்சிருந்தாங்க. புத்திசாலி பிரிவினர்கள் பிராமணர்களாகவும், வீரமுள்ளவங்க சத்திரியர்களாகவும், வியாபாரம் செய்கிறவங்க வைசியர்களாகவும், தொழிலாளர் பிரிவினர்களை வந்து சூதர்களாகவும் பிரிச்சிருந்தாங்க. இது எதன் அடிப்படையிலனா, அவங்களுடைய குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையில், பிறவியின் அடிப்படையில் கிடையாது. இந்த காலத்தில் அதெல்லாம் அப்படியே உள்டாவாயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிறவியின் அடிப்படையில் ஆக்கிட்டாங்க. அப்படி பிறவியின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டா கூட ஒரு ஜாதிக்காரன் ஒரு ஜாதிக்காரன் கூட அன்பு செய்ய மாட்டான். நம்ம இப்பவும் பார்க்குறோம் நாட்டில். ஆனால் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் உயர்ந்த குலத்தில் தோன்றினவர். அவர் குகனை பார்த்து சொன்னார், நீ என்னுடைய சகோதரன். சொல்ல மட்டும் இல்லை, அவன் தோல் மேலே கை போட்டு அவன் கொடுத்த பிரசாதங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டார், பழங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டான். குகனுக்கு ராமருக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியாது, அவன் காட்டில் வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்கிறவன், அந்த காட்டுக்கு ஒரு அரசன். அவன் நினைச்சா ராமர் வந்து என்னுடைய காட்டுக்கே போதும், என்னுடைய ராமர் விருந்தினராக வந்திருக்காரு, அவருக்கு மீனெல்லாம் படைச்சு கொண்டு வந்துடுவான். மீனெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ராமா சாப்பிடுனான். ராமர் பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துருச்சு. என்னடா இவன் கொண்டு எனக்கு கொண்டு மீன, இப்போ லக்ஷ்மணன் சொன்ன லக்ஷ்மணன் வந்து சொன்னார், குகனை கூப்பிட்டு ஸ்ரீராமர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார், நான் அன்போடு கொடுக்குறேன், நீ என்ன அன்போடு கொடுத்தாலும் இதெல்லாம் ராமர் சாப்பிட மாட்டார், ராமருக்கு வந்து கிழங்கலும் பனைகள் பழங்களும் கூட அதை அன்போடு எடுத்துக்குவார். அவனுக்கு தெரியாது அவனுடைய அன்புனால ராமருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அந்த குகன்கிட்ட ராமர் பழங்களை வாங்கி சாப்பிட்டார். இன்னொரு பெண்மணி அவங்க வந்து ஒரு பெரிய தபஸ்வி கூட கிடையாது. அந்த முனிவருடைய ஆசிரமத்தில் சேவை பண்ணிட்டு இருந்தவங்க சபரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. சபங்க முனிவர் வந்து அவருடைய தபத்தை எல்லாம் முடிச்சு அவர் வந்து திரும்ப போறாரு ஆத்மீக லோகத்துக்கு. அப்ப அந்த தன்னுடைய ஆசிரமத்தில் சேவை பண்ணியிருந்த அந்த சபரி பெண்மணிகிட்ட சொன்னாரு, நீ இங்கேயே இரு, பிற்காலத்தில் ஸ்ரீராமர் வருவார், அந்த ராமரை சேவிச்சுக்கிட்டு அவருக்கு சேவனம் பண்ணிட்டு அப்புறம் நீ வைகுண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு. அவங்க காத்துட்டு இருந்தாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்களா, சபரி வந்து தினமும் தன்னுடைய ஆசிரமத்தை அலங்காரம் செய்வாங்க. அழகிய மலர்களாலும் கனிகளாலும் பழங்களாலும் அலங்காரம் செய்து ஆசிரமத்தை கூட்டி மெழுகி சுத்தமாக்கி ராமருக்காக ஃப்ரெஷ்ஷாக புதுசான பழங்கள் எல்லாம் சேகரித்து, இப்போ ராமர் வரமாட்டாரா வரமாட்டார்னு ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷ கணக்காக காத்திருந்தாங்க. யாரு? வருஷ கணக்காக. ஆனாலும் அவங்களுக்கு உற்சாகம் குறையவே இல்லை, இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு வந்துடுவார், இன்னைக்கு வந்துடுவார். ஒரு நாள் வந்தார் சபருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ராமரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ராமர் வந்து என்னுடைய இடத்துக்கு வந்துட்டாரு, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமே சொல்லி பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பழங்களை எடுத்துட்டு வந்து இது நல்ல பழமானு கடிச்சு பார்த்து கொடுத்தாங்களாம் ராமருக்கு. ராமரும் அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு, எச்சில் பண்ண பழத்தை லக்ஷ்மணனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. என்ன யாருக்கு என்ன பழத்தை கொடுக்குறாயோ கடிச்சு பார்த்து கொடுக்குறா. அவன் நினச்ச இந்த பழம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையோ, இது ராமர் கொடுக்கலாமா வேண்டாமா. அந்த மாதிரி ஒரு சாதாரண பெண் சபரி, ஒரு சாதாரண பெண் குகன், ஒரு சாதாரண வேடன் சுக்ரீவன், ஒரு வானரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்ரீ ராமர் சீதை எங்க போய் மீட்டுட்டு வரணும், லங்கையில போய். அவருக்கு ஸ்ரீராமருக்கு சீதையை லங்கையில போய் மீட்டு வர்றதுக்கு யாரோட உதவியா தேவையிருக்கா? தேவையில்லை, அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர் ஸ்வயம் பகவான், அவர் இருக்கிற இடத்திலிருந்தே ராவணனை வதம் செய்ய முடியும். முதலாவது சீதையை ராமனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது, யாருனால முடியும்? சீதா பிராட்டி வந்து சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி, அவங்கள பகவான்கிட்ட பிரிக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் லீலா வினோதங்கள், பகவானுடைய அதி அற்புதமான தெய்வீகமான லீலைகள். பகவான் என்ன பண்ணார்னா, சீதை இழந்த மாதிரி செய்து அதன் மூலமா எண்ணற்ற சேவகர்களுடைய தன்னுடைய சேவகர்கள் எந்த அளவுக்கு தன் மேல் அன்பு செய்யறாங்கன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சார். சுக்ரீவன் கிட்ட நட்பு வச்சுக்கிட்டார். சுக்ரீவன் ஒரு வானரம், அவங்க கிட்ட கூட நட்பு வச்சுக்கிட்டாரு. சுக்ரீவனை பார்த்தோன்னே சொன்னார் ராமர், என்ன சொன்னாரு, உம்மோடு நாம் அறுவரானோம். அஞ்சாவது யாரு? குகன். ஆறாவது சுக்ரீவன். சுக்ரீவன் என்ன பண்ணிடுவான், ஒரு சமயம் லங்கையில் போயிட்டு ராவணனை கூட யுத்தம் செய்கிறதுக்காக ராமரெல்லாம் வந்து லங்கைக்கு வெளிப்பகுதியில் லங்கையுடைய எல்லையில் கூடாரமிட்டு இருக்காங்க. அப்போ எதிரணியிலெல்லாம் ராமருடைய அதாவது சுக்ரீவனுடைய படைகள் எப்படி அணிவகுத்திருக்குன்னு பார்க்கறதுக்காக ராவணன் வந்து பார்க்குறான். அந்த சமயத்தில் ராமர் லக்ஷ்மணன் ஹனுமான் நலன் நீலன் ஜாம்பவான் சுக்ரீவன் எல்லாம் நிற்கிறாங்க. ராவணனுடைய தோற்றமும் ஸ்ரீராமருடைய தோற்றமும் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, ராமர் சக்கரவர்த்தி திலகன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி. அவர் அங்கே வந்து மர உரு தரித்து ஜடாமுடியோட கையில் கோதண்டத்தோடு நிற்கிறார். எந்த ஆபரணங்களும் கிடையாது அவருடைய உடலில், ஆனாலும் அவர் பயங்கர தேஜஸாக இருக்கார் ஸ்ரீராமச்சந்திரர். ராவணனையும் பார்த்தான் சுக்ரீவன். ராவணன் 10 தலைகள் அவனுக்கு, 10 தலைகள் தசக்ரீவன் பேர் அவனுக்கு, 10 தலைகள். அந்த ஒவ்வொரு தலையிலும் ரத்தன கிரீடங்கள் அவனை அலங்கரிச்சு. சுக்ரீவன் பார்த்தான், இவனுக்கு என்னுடைய சீதா மாதா, என்னுடைய தாயாரை வந்து என்னுடைய ராமத்திலிருந்து பிரித்த இந்த ஒரு அசுரன் தலையில 10 கிரீடமா, இதை உடனே எடுத்துட்டு வரணும் சொல்லி ஒரே ஜம்ப் பண்ணி போயிடுவான் சுக்ரீவன். அங்கே போய் ராவனுடைய தலையில் அவனை போய் தாக்கி அவன் தலையில் கிரீடங்கள்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். ராவணன் அவனை தாக்க வரும்போது உடனே அவன் அடுத்த ஜம்ப்ல வந்து ராமர்கிட்ட வந்துடுவார். ராமனுடைய பாதத்தில் வந்து அந்த கிரீடங்கள்லாம் வச்சுட்டு ராமருக்கு பின்னாடி போய் நின்றுப்பார். யாரு? சுக்ரீவன். ராமர் பார்த்து அப்படியே ஆடி போயிடுவார். சுக்ரீவனை பார்த்து கேட்பார் ராமர், சுக்ரீவா என்ன ஒரு காரியம் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது, நான் இருக்கேன் நீ என்ன கூட கவனிக்காம, என்ன ஒரு உனக்கு ஒரு கோபம், என்ன ஒரு வேதம் உனக்கு, நீ எப்படி ஒரு தனி ஒரு மனிதனாக போ, தனி ஒரு ஆளாக போய் ராவணனை தாக்க முடியும் உன்னால, இந்நேரம் ஒன்று அவனை ஏதாவது செய்திருந்தானா எனக்கு எனக்கு நான் எப்படி உன்னை இழக்க முடியும்? சீதை கூட நான் சீதை கூட எனக்கு வேண்டாம், சீதை கூட நான் என்னை மீட்டு போக வரல, ஆனால் உன்னை நான் இழக்க தயாரா இல்ல. ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு இப்படி வந்து சுக்ரீவன் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி போய் நின்றுக்குவார். இப்ப ராமர் கேட்பாரு, சரி இங்கிருந்து ஒரே ஜம்ப்ல போயிட்டு நீ வந்து ராமனுடைய கீழத்தை எடுத்துட்டு வந்துட்ட, சரி ஒரு பெரிய காரியம் பண்ணிட்ட, துணிச்சலா போயிட்ட, முன்னாடி வந்து நிக்க வேண்டியது, ஏன் பின்னாடி போய் நிக்கிறான்னு கேக்குற யாரு? யார்கிட்ட? ராமர் சுக்ரீவன் கேட்ட. சுக்ரீவன் சொன்னாரு, ராமா நான் அவன் கிரீடத்தை தான் எடுத்துட்டு வந்தேன், அவன் தலையை எடுத்துட்டு வந்தேன்னா முன்னாடி வந்து நின்றுருப்பேன். நான் வந்து அவருடைய கீழத்தை தான் எடுத்துட்டு வந்தேன், அதுதான் எனக்கு வெக்கமா இருக்குது, பின்னாடி போய் நின்றுட்டேன், அவன் தலையை எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி நான் வந்து அப்படி ஜம்பு ஜபர்தஸ்தான் நின்றுருப்பேன். அந்த அளவுக்கு ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் அன்பு பரிமாற்றம். சுக்ரீவன் ஒரு சாதாரண வானர். அதுக்கப்புறம் ராவணன் வந்து ராட்சச குலத்துல பிறந்தவன், அவனுடைய சகோதரன் விபீஷணன், அவனும் ஒரு ராட்சசன் தான். அவன் வந்து சகோதரனுக்கு எவ்வளோ நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணி பார்த்தா ராவணன் கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் ராவணனிடமிருந்து அவமானப்பட்டு அவனுடைய மகனெல்லாம் வந்து சித்தப்பான்னு கூட பார்க்காம அவன் ரொம்ப இழிவான வார்த்தைகளால் பேசிடுவாங்க. யாரு? விபீஷணன். இப்போ விபீஷணன் பார்த்தாரு, இவன் கூட இருந்து இறக்கிறத விட ராமர் கையால் இறக்கிறதே மேல் அப்படின்னு அங்கிருந்து விபீஷணன் தன்னுடைய சகாக்களோட ஒரு நாலு பேர் கூட ராமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவார். அப்போ ராமரும் லக்ஷ்மணனும் கூடாரத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன் இவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க வானரங்கள்லாம். அப்போ ஆகாச மார்க்கமாக விபீஷன் வரா கூப்பிய கரத்தோட, இதோ ராட்சசனுடைய சகோதரன், இவன் எதுக்கு இங்கே வரான், என்ன காரணத்துக்காக வரான்? உடனே இந்த செய்தியை வந்து இந்த வானரங்கள்லாம் ராமர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ராவனுடைய சகோதரன் வந்திருக்கான் அப்படின்னு. ராமர் லக்ஷ்மணன் வெளியில் வந்தாங்க. இப்போ விபீஷணன் சொன்னார், ராமா நான் உன்னை சரணடைய வந்திருக்கேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளணும். இதில் கூட ராமர் வந்து சுதந்திரமாக முடிவெடுக்கலாம், ராமருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாரும் யாரையும் ஆலோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்ரீராமருக்கு, அவர் ஸ்வயம் பகவான். ஆனால் தன்னுடைய ஓரொரு பக்தர்களுக்கும் அவர் மரியாதை கொடுத்தார். அவர் எல்லாத்திட்டையும் கேட்பார், சுக்ரீவன்ட்ட முதல் கேட்பார், சுக்ரீவா நீ தான் இந்த வானர சேனைகளுடைய தலைவன், இதோ விபீஷணன் வந்திருக்க, அவனை ஏற்றுக்கலாமா வேண்டாம் நீயே சொல்லு. விபீஷணன் சொன்னார், ஏற்றுக்கவே கூடாது, இவன் ஒரு ராட்சசன், இவன் வான ராவனுடைய சகோதரன், இன்று இதை ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக இன்று நம்ம பக்கம் வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை நம்ம கூட சேர்ந்து நம்மளை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கலாம், இல்லை நாளை இவனுக்கு ஒரு இவனுடைய சகோதரனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்றால் உடனடியாக இவன் அவன் பக்கம் மாறிவிடுவான், அதனால் இவனை ஏற்றுக்கவே கொள்ளக்கூடாது, இவனை கொல்லணும் அப்படின்னு சொன்னார். யாரு? சுக்ரீவன். அடுத்தது நலன்ட்ட கேட்டாரு, நீலன்ட்ட கேட்டாரு, அங்கதன்ட்ட கேட்டாரு, எல்லாம் ஆமாம் ஆமாம் நாங்கள் சுக்ரீவன் சொல்றதை ஆமோதிக்கிறோம் நாங்கள். கடைசியில் ராமர் ஹனுமானை பார்த்து கேட்டார், ஹனுமான் நீ என்ன நினைக்கிற? ஹனுமான் சொல்லுவாரு, ராமா பிரபு அவர் கூப்பிய கரத்தோட வந்திருக்காரு, அவர் நம்மளை சரணடைய வந்திருக்காரு, அவர் நம்ம சகோதரன் போல ஏத்துக்கலான்னார். யாரு? ஹனுமான். ஜெய் ஸ்ரீ ஹனுமானுக்கு. அவ்வளவு கருணை வாய்ந்தவர் ஹனுமான். ராமர் சொன்னார், சரி இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், விபீஷணன் என்னை சரணடைய வந்திருக்கிறார், என்னை சரணடைய வந்தவரை நான் எவ்வாறு நிராகரிக்க முடியும்? அப்ப ராமர் சொல்லுவார் ரொம்ப அற்புதமா, என்ன சொல்லுவார்னா, எல்லா வானரங்களும் ராமரை நோக்கி ராமர் என்ன செய்ய போறாருன்னு எல்லாம் ராமருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க எல்லா வானரங்களும். அப்போ ராமர் சொன்னார், எல்லாரும் கேளுங்க, இன்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், யாராவது என்னிடத்தில் வந்து ராமா நான் உங்களுடையவன், நான் உங்களை சரணடைகிறேன், என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னால் நான் அவனை விளக்க மாட்டேன்னு சொன்னார். இப்பொழுது ராவணன் என் முன்னாடி வந்து ராமா நான் உங்களுடையவன், நான் உங்களை சரணடைகிறேன், தயவுசெய்து நீ நிராகரிக்காதேன்னு சொன்னால் ராவணன் செய்த அத்தனையும் நான் மறந்து விட்டவன் என்னுடைய சகோதரன் போல ஏற்றுக்குவேனார். யாரு? ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. அவ்வளவு கருணை வாய்ந்தவர் ஸ்ரீராமன். இப்ப விபீஷனை பார்த்து சொன்னாரு, விபீஷனா உம்மோடு நாம் எழுவரானோம், நீ என்னுடைய ஏழாவது சகோதரன். அங்க சீதையை இன்னும் மீட்டுட்டே வரல, அதுக்குள்ள விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவார். உடனே லக்ஷ்மணன் சொல்லுவாரு, நீ அந்த கடல் நீரை எடுத்துட்டு வா, விபீஷன் நான் இலங்கைக்கு சக்கரவர்த்தி அறிவிக்கிறேன். ராமர் வந்து ராவணன் மேல பகைமை கொள்ளவே இல்லை, கடைசி நிமிஷம் வரைக்கும் ராமர் பார்த்து வெயிட் காத்துட்டு இருந்தாரு, இந்த ராவணன் இப்போதாவது என்னை சரணடைய மாட்டானான். அதனாலதான் கடைசி நாள் யுத்தத்தில் சொல்வாரு, ராவணன் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் இழந்து நிராயுத பாணியா நின்றுட்டு இருப்பார். யாரு? ராவணன். அப்ப ராமர் சொல்லுவாரு, ராவணா இன்னைக்கு போட்டி நாளைக்கு வான்னு சொல்லு. ஏன்னா ஒருவேளை இப்ப யாரோ மனசு மாறிட மாட்டானான். ஆனா ராவணன் மாறவே இல்லை. அதனாலதான் ராமர் அவனை கொல்ல வேண்டி, ராமருக்கு ராவணனை வதம் செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது. அவன் வந்து ராமரை சரணடைந்திருந்தால் கட்டாயம் ராமர் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் ராவனுடைய அகங்காரம் அவனுடைய காமம் அவனை தடுத்தது, ராமரை சரணடையல. அதனாலதான் அவன் கொல்லப்பார். அப்ப கூட ராவணனை வந்து ராமர் வதம் செய்துட்டார். வதம் செய்த உடனே மண்டோதரி எல்லாம் வந்து அழுதுட்டு இருக்கா. மண்டோதரி யாரு? ராவனுடைய மனைவி. எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. விபீஷணன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ராமர் சொல்லுவாரா விபீஷணிட்ட, விபீஷணா ஏன் இப்படி நிற்கிற, உடனே போய் உன்னுடைய சகோதரனுடைய இறுதி சடங்கெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னார. சொல்லுவாராம், நான் செய்ய மாட்டேன், அவன் வந்து ரொம்ப மோசமாக வாழ்ந்திருக்கான். அப்போ ராமர் சொல்லுவார், ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் குறை சொல்லக்கூடாது. அந்த ஆத்மா வந்து அந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் வந்து தவறு செய்திருக்கான். அவன் வந்து அந்த ஆத்மா அறியாமையினால் தவறு செய்தது. அதனால உன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்துதான் ஆகணும். அவனை வெறுக்க, அந்த ஆத்மாவை வெறுக்கக்கூடாதுன்னு. அப்ப கூட ராமர் ராவணனை வெறுக்கல. வேற வழி இல்லாம ராமர் ராவணனை கொல்ல வேண்டி இருந்தது. ஏன்னா அவன் சரணடைய மறுத்தான். நமக்கும் அதே கதிதான். சரணடைய மறுத்தோம்னா பகவான் நம்மளை தண்டிக்கணும் விருப்ப மாட்டாரு. ஆனா நம்ம தான் தண்டிக்கணும்னு விரும்புறோம். அதுவும் பகவான் நேரடியெல்லாம் தண்டிக்க மாட்டாரு. பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவருக்கு நம்மளை தண்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்துக்கிறோம், நான் வந்து என்னை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு நான் பகவான்கிட்ட போக மாட்டேன், அவரை சரணடைய மாட்டேன்னு நினைக்கும் போது இங்க இந்த அடி பல இடங்கள்ல அடி உழுகும். எப்படி எல்லாம் உழுகும்? பல இடங்கள்ல உழுகும். நமக்கு சொல்ல வேண்டாம அடி உழுகுறதெல்லாம். வீட்டுல, ஆபீஸ்ல, அப்புறம் இயற்கையில, மழை வெயில், தண்ணி கிடையாது, இதெல்லாம் அடிதான். இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த துன்பங்கள்ல எதுக்குன்னா நம்ம இங்க சந்தோஷமா இருக்கணும் விரும்புறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் முட்டாள்தனம் தானே. இப்ப ஏன் நம்ம பகவானை சரணடைய கூடாது? பகவானை சரணடைய மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அப்ப இன்னொரு சந்தேகம் வரலாம். அப்ப நம்ம எல்லாம் பகவானை சரணடைகிறோம், பக்தி பண்றோம், அப்ப நமக்கு அந்த துன்பம் இருக்காதா? கட்டாயம் நம்மளும் இந்த உலகத்துல தான் இருக்கோம். ஆனா அதை பாதிக்காத ஒரு பக்தனை, எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு பக்தனை பாதிக்காது. அவன் சந்தோஷமா தன்னுடைய பக்தியை பண்ணிக்கிட்டே அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தற்காலிகமானது, இது என்ன செய்திட போகுது என்ன. அதுதான் பக்தியில மிக உன்னதமான நிலை. அப்படி வந்து பகவானை வந்து எல்லோருடைய உற்ற நண்பனாகவும் ஏற்றுக்கொள்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க. போக்தாராம் எக்கத்தபாசாம் சர்வலோக மகேசம் சுகிருதம். நம்முடைய நன்மை விரும்பியும் அவர் தான். பகவான் தான் நம்முடைய உண்மையான நன்மை விரும்பி, வேற யாரும் நம்மளுடைய நன்மையை விரும்ப மாட்டாங்க. அதுவும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க எவ்வளவு பேர் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம சுத்து வட்டாரத்தில் நம்ம கூட உள்ளவங்கள எவ்வளவு வெளித்தோட்டத்தில் சொல்லுவாங்க நீங்க நல்லா இருக்குங்க, உள்ளுக்குள்ள அஜோ அப்படி ஆயிட்டானே இல்லையா? வெளித்தோட்டத்தில் ஒன்றும் வேண்டாம், உங்க சொந்தக்காரங்க மத்தியில் நீங்க வளர்ந்து காமிங்க. வெளியிலலாம் ரொம்ப அற்புதமா பேசுவாங்க அவங்க, உங்க மூலமா ஏதாவது காரியம் ஆகுமாங்கிறதுக்காக. ஆனா உள்ளுக்குள்ள அஜோ இவனுக்கு எப்படிதான் இப்படி எல்லாம் கிடைச்சதோ தெரியல, அப்படி உள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியும் பொறாமை. அதுவும் இந்த உலகத்துல பார்க்க. அதே போலதான் நமக்கு யாராவது நன்மை செய்யறாங்கன்னா அந்த உண்மையான நன்மை என்னன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய நன்மை. இந்த உடலுக்கு என்ன வேணாலும் நன்மை செய்யலாம். எனக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமானதுதான், இந்த உடலுக்கு செய்யக்கூடிய சேவைதான். ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை அவனுக்கு பகவானை பற்றி சொல்லி கொடுக்கணும். பகவான் தான் உண்மையான எஜமானன், அவர் தான் எல்லோருடைய நலன் விரும்பி, அவர் தான் நம்முடைய உற்ற நண்பர், அவர் தான் நம்முடைய உண்மையான நன்மை விரும்பி. இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்க முடியும். எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த ஆத்மா வந்து துன்புடாது. ஏன்னா தெரிஞ்சது இல்லையா, எல்லாமே தற்காலிகமானதாங்க. நமக்கு என்னங்க இங்கே சந்தோஷம்? உண்மையான சந்தோஷம் வந்து கிருஷ்ண பக்தியில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளோட உற்ற நன்மை விரும்பியும் பகவான் தான் அப்படின்னு யார் ஒருத்தர் ஏத்துக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி, இந்த ஸ்லோகத்தில் சொன்னதெல்லாம் சத்தியம், பொய் கிடையாது, உண்மை. கிருஷ்ணர் வந்து சும்மா எல்லாம் சொல்லலை. நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அப்படி நம்ம ஹிருதயம்லாம் அப்படி மிருதுவாக பஞ்சு மாதிரி ஆயிருக்கும். இதே சந்தோஷமா ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய செய்ய அவருடைய லீலைகள் எல்லாம் கேட்க கேட்க என்ன, நம்ம மனதெல்லாம் தூய்மை அடைந்து ஹரே கிருஷ்ணா. அப்படி நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்து நம்முடைய புலன்கள், நம்முடைய மனது இதெல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது நமக்கு வந்து அந்த அப்படி கிடைக்கூடிய சந்தோஷமானது வேறு எதனாலும் ஒப்பிடவே முடியாது. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து எவ்வளோ ஆச்சாரியர்கள் பக்தர்கள்லாம் அதை செய்திருக்கணும், எவ்வளோ பக்தர்கள் பகவான் கூட அன்பு பரிமாற்றம் செய்திருக்காங்க, எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் பகவானை விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. சீதா மாதா நினைச்சிருந்தா அனுமான் போனப்போ அவர் கூட வந்திருக்கலாம். அனுமான் வந்து ஒரே ஜம்ப்ல போனார் லங்கைக்கு. போன உடனே சீதா மாதா சொன்னாரு, நீங்க என் கூட வந்துருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன், ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். சீதா சொன்ன, இல்லை என்னுடைய பிரபு வந்து என்னை கூட்டிட்டு போகட்டும். அப்போ அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் கூட சீதா மாதா வந்து எங்கே இருந்தாங்க, ராட்சசர்களுக்கு மத்தியில், ரத்தம் குடிக்கூடிய ராட்சசர்கள், சாதாரணமான ஆட்கள் கிடையாது அவங்கள, சாதாரணமான அசுரங்கள் கிடையாது, ரத்தத்தையே குடிக்கூடியவங்க. ராவணன் ஒவ்வொரு தடவையும் வந்து சீதைக்கிட்ட சொல்லுவார், இன்னைக்கு நீ வந்து சம்மதிக்கலாம், உன் ரத்தத்தை நான் குடிச்சிருவேன், உனக்கு ஒரு வருஷம் தான் அவகாசம் சொல்லு. அப்படி தினம் தினம் ராவணன் இன்னைக்கு வந்து என்ன செய்வானோ, இந்த அசுரங்கள்லாம் அந்த ராட்சசங்கள்லாம் என்ன செய்திருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சீதா வந்து ராமரே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜாய சீதா மாதா கி. திரௌபதி, சீதா, பாண்டவர்கள், துருவ மகாராஜ், பிரல்லாத மகாராஜ், பரீட்சி சக்கரவர்த்தி, இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் இக்கட்டான சூழ்நிலையில கூட பகவானை விடவே இல்லை. சில சமயங்களில் சுத்த பக்தர்களை பகவான் பரிசிக்கவும் செய்வார். இவை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கார். அப்படி பலி சக்கரவர்த்தியை எண்ணற்ற பக்தர்களை பகவான் பரீட்சை பண்ணார். அவங்க எல்லாம் அந்த பரீட்சையில் பாஸ் ஆனாங்க. நமக்கு என்ன பிரச்சனையா, நமக்கு பக்தி ஒன்றும் கிடையாது, நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கோம், கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டாலே பக்தி விட்டு ஓடிடுவோம், அது ஆரம்ப நிலை. அப்போ நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரங்களை கேட்டு கேட்டு, ஒவ்வொரு பக்தரும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பகவானை விட்டு விலகவே இல்லை, அவங்கள போல நானும் முயற்சி பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ண தபஸ்யால, அவங்க பண்ண விரதத்தில் கடுகளவு நம்ம செய்தால் போதும், ஹரே கிருஷ்ணா எல்லா ப்ராப்ளம் சால்வ், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து, கடுகளவு முயற்சி பண்ண. பக்தர் பிரல்லாதம் செய்த பக்தியில், பரீட்சி சக்கரவர்த்தி செய்த பக்தியில், துருவ மகாராஜ் செய்த பக்தியில, சீதா மாதா செய்த பக்தியில, ஹனுமான் செய்த பக்தியில கடுகளவு நம்ம முயற்சி பண்ண போதும். அது கூட கஷ்டமானது தான் நமக்கு, ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணோன்னா அது ரொம்ப சுலபமாய், அந்த அளவுக்கு பக்தியில் நம்ம வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சில பிரபுபாதர் ஸ்தாபகம் பண்ணார். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் அதே மாதிரி தான். பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், இந்த மாதிரி பக்தர்களுக்கும் நிறைய சோதனைகள் இருக்கும். அவங்கெல்லாம் ஆத்மீக லோகத்திலேருந்து வந்திருக்கிறவங்க, நம்மளை மாதிரி கிடையாது, பார்க்கறதுக்கு நம்மளை மாதிரி தான், ரெண்டு கை ரெண்டு காலெலாம் இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் ஆத்மீக லோகத்திலேருந்து வந்து நம்மளை மாதிரி ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துக்கிட்டு, இந்த மனுஷ உடலில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அதை விடாமல் முயற்சி பண்ணாங்க. நீங்கள் வந்து சில பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் ஒன்று இருக்குது, உங்கள் நலன் விரும்பும் பிரபுபாதர். அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்தீங்கன்னா பிரபுபாதர் மாதிரி ஒரு ஆச்சாரியனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிருஷ்ண பக்தி விடாமுயற்சியாக பிரச்சாரம் செய்தார். நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள். அப்புறம் ஸோ அந்த மாதிரி பிரபுபாதருடைய சரித்திரத்தையும் ராமானுஜா ஆச்சாரியுடைய சரித்திரங்களையும் எடுத்து பார்த்துருவோம். அவங்க வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே லட்சியம் பகவானுக்கு சேவை பண்ணணும். அந்த ஒரு லட்சியத்துக்காக தான் அவங்க வாழ்ந்தாங்க, ஹரே கிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் அவங்களுடைய வழியை பின்பற்றுறது, அது மட்டும் பண்ணால் போதும். நம்ம ஒன்றும் புதுசாகலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே செய்துட்டோன்னா போதும். தினமும் உங்கள் ஜபமாலை வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஹரிநாமம் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும். இந்த உலகத்தில் கலியுகத்தில் ஹரிநாமத்தை தவிர வேற அடைக்கலமே கிடையாது. அதே போல நான்கு விதிமுறைகளை கடைபிடிக்கிறது, மது அருந்தாமல் இருக்கிறது, மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, தகாத உறவு செய்யாமல் இருக்கிறது, சூதாடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விதிமுறைகளை வந்து ஆச்சாரியர்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த வழிகளை பின்பற்றி நாமளும் அவங்க சொன்ன மாதிரி வாழ்ந்தோம்னா கொஞ்ச காலத்திலேயே நம்ம வந்து பக்தியில் வளர்ச்சி அடைந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பகவானை விட்டு பிரிய மாட்டோம். அந்த ஒரு அன்பு வளர்றதுக்கு நமக்கு பக்தருடைய சங்கம் அவசியம். அந்த பக்தருடைய சங்கத்திலிருந்து இந்த மாதிரிலாம் கேட்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தியானது. இப்போ எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி இருக்குது, கிருஷ்ண பக்தி இல்லைன்னு இங்கே வந்திருக்க மாட்டீங்களே. அந்த கிருஷ்ண பக்தியும் வளர்ச்சி அடையணும். அது வளர்ச்சி அடைய அடைய தான் நம்ம ஓரொரு நிமிஷத்திலையும் பகவான் நம்ம கூட இருக்காருங்கிறத உணர முடியும். பகவான் தான் நம்முடைய உற்ற நண்பர், அவர் தான் எல்லாருடைய நலன் விரும்பி அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்மளால் உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே செஞ்சால் போதும். தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், பகவானுடைய இல்லைகளை கேட்கணும். பகவானுக்கு எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதை பகவானை மையமாக வச்சு செய்திருக்கணும். சாப்பிட்றது, ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு நம்ம என்னெல்லாம் படைக்கிறோமோ, என்னெல்லாம் கொடுக்குறோமோ, என்னெல்லாம் உட்கொள்கிறோமோ அதெல்லாம் பகவானுக்கு கொடுக்கும். அவரை எஜமான ஏற்றுக்கிறது நமக்கு எதாவது கஷ்டம் இருக்கா? இந்த உலகத்தில் வேற யாராவது எஜமான ஏற்றுனா நம்மளை ஏமாத்திடுவாங்க, இல்லை அவங்க இறந்து போயிடுவாங்க. நிரந்தரமாக நமக்கு எஜமான இருக்க முடியாது. ஆனால் பகவானை எஜமான ஏற்றுக்கிட்டால் எந்த ஒரு ஏமாற்றம் கிடையாது, இழப்பும் கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சுலபம். இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். அவரை எஜமானனாக ஏற்றுக்கிட்டு அவரை சரணடைந்து பக்தி செய்தோன்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணன். இந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கே இப்போ கேளுங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ?